பேனூர் டெக்ஸஸிலிருந்து சிவா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதி அனுப்பியுள்ள கங்கா ஜலம் என்னும் சிறுகதை 2017 ஆகஸ்ட் மாத தென்றல் இதழில் இடம்பெறுகிறது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். பாஸ்டன். நட்டு நடுநிசி. நாய்கள் ஊழையிடும் சத்தம். சாவித்திரியின் தூக்கம் கலைந்து போனது. ஆனால் எரிச்சல் தோன்றவில்லை. அலாதியான ஒரு சந்தோஷம்தான் மனசுக்குள் துளிர்விட்டது. கணினி மேதையாக பெரிய நிறுவனத்தில் மாசம் 100,000+ மேல் சம்பாதிப்பவள்தான் அவள். ஆனாலும் சில மூட நம்பிக்கைகள் விட்ட பாடில்லை. இது அம்மாவாசை ராத்திரி, நாய்களின் ஊளை, மரணம் நிகழப்போகிறது. பொழுது விடுவதற்குள் கிழம் மண்டையை போட்டுவிடும். ரிட்டையர்ட் கார்டு ஜலகண்டபுரம் ஜானகிராமனுக்கு இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துவிடும். ஐயோ வேண்டாம், நான் இறங்க மாட்டேன் என்றெல்லாம் சண்டித்தனம் பண்ண முடியாது. அந்த எண்ணம் அவளுக்கு கல்கண்டு போல இனித்தது. மாமனாரை பற்றி நினைக்கையில் மனசில் வெறுப்பு கொசுவர்த்தி சுருளாக புகைந்தது. கிழத்துக்கு தன் முதல் 2 டில்லி பிள்ளைகளையும் மருமகளையும் அவர்களது குழந்தைகளையும் தான். மொத்தம் 8 டிக்கெட், அதில் 5 லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். ரொம்பவும் பிடிக்கும், சந்தேகமே கிடையாது. அப்பர் கிளாஸ் பக்கம் சாய்கிற மனசு. பெரிய எழுத்து பெண்கள் இல்லையா, அதனால் அந்த மருமகளிடம் விசேஷமான பற்றுதல். சகிக்க முடியாத அவர்கள் சமையலை நடபாகம் என்று சொல்ல அவரது நா கூசாது. அது போகட்டும். மருமகள் சாவித்திரி கை நிறைய சம்பாதிப்பதால் தானே தனது 3வது புத்திர சிகாமணி செல்லமணி தினமும் கருப்பு கோட்டு மாட்டிக்கொண்டு கச்சேரிக்கு போய் பொழுதுபோக்க முடிகிறது. அந்த நினைப்பே இல்லை மனுஷனுக்கு. தன் வக்கீல் பிள்ளை ராம் ஜெத்மலானி என்ற பிரமை, இருமாப்பு, தம்பட்டம். ஆனால் ஒன்று, மனுஷன் அதிகம் சென்னைக்கு வந்து முகாம் போட்டு தொல்லை கொடுத்ததில்லை. எப்போதாவது தான் எழுந்தருள்வார். மிஞ்சினால் 2 அல்லது 3 வாரம் அப்புறம் டெல்லி செலோ என்று ரயிலேறி விடுவார். இந்த முறை அதிர்ச்சி. நங்கூரம் போட்டுவிட்டார். 40 நாள் ஆகியும் வந்தவர் நகர்வதாக இல்லை. பேச்சும் ஓயவில்லை. தாத்தா தாத்தா என்று சிநேகமாயிருந்த குழந்தைகள் ராஜாவுக்கும் நிஷாவுக்கும் கூட ரயில் கதைகள் போரடிக்க ஆரம்பித்து விட்டன. அன்பு மகன் செல்லமணிக்கும் சலிப்பு தட்டியது. தினமும் கச்சேரி விஷயங்கள் கேட்டு நச்சரிப்பார். கேஸ் சமாச்சாரம் என்றால் அவருக்கு திருநெல்வேலி இருட்டுக்கடையாழ்வா. அப்பாவின் செல்லத்துக்கு சொந்தமாக ஒரு வழக்கும் இல்லையே. மற்ற வக்கீல்களின் பிரதாபங்களை எத்தனை நாள் அளப்பது. ஒரு நாள் ராஜாதான் சாமர்த்தியமாக கேட்டான், தாத்தா இந்த தபா நானும் டெல்லி வரேனே. தாத்தாவின் அதே குறுக்கு புத்தி அவனுக்கும். மறுகணம் தேள் கொட்டினாற் போல் பதறி எழுந்தார் ஜஜாரா. ஓ, மறந்தே போனேனே. குரல் வருந்தியது. டெல்லி வாலாக்களை ரொம்ப நாள் பிரிந்துவிட்ட ஆற்றாமை அந்த கரகரப்பிரியாவில் துணிப்பது போல் தோன்றியது சாவித்திரிக்கே. மறுகணம் அவர் யானையிடம் சென்றார். நிஜ யானை அல்ல, பிரம்மாண்டமான லக்கேஜ் பெட்டி. அதன் மேல் JJR என்று கொட்டை எழுத்து. நிஷாதான் அதற்கு யானை என்று பெயர் சூட்டி இருந்தாள். எப்போதும் ஜஜாரா பிரயாணம் யானையுடன்தான். அனாயாசமாக இழுத்து கொண்டு போவார். ஓ, உடனடியாக கிளம்பி விடுவாரோ. சாவித்திரியும் குழந்தைகளும் மனமகிழ்ந்து பார்த்தார்கள். ஜிப்பை இழுத்து யானையின் வாயை பிளந்து ஜஜாரா வெளியே எடுத்தது மகாலட்சுமி படம். ரவிவர்மா படம் அல்ல. பூவும் புட்டுமாய் போன அவரது தர்மபத்தினி மகாலட்சுமியின் ஃப்ரேம் போட்ட போட்டோ. ராஜா, அந்த ஆனந்தம் ஸ்டோர்ஸ் காலண்டரை மாத்தி பாட்டி படத்தை மாட்டு. வெள்ளிக்கிழமை தோறும் மல்லிகைப்பூ மாலை போடணும். அங்கே படி பகு சலிச்சின்றது கண்ணில பட்டது. எடுத்துண்டு வந்துட்டேன். ஆக்ரோஷமாக சிரித்தாரே ஒரு சிரிப்பு. எல்லாருக்கும் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. ஒவ்வொரு வெள்ளியும் ஜானகிராமன் மகாலட்சுமிக்கு ஆசையா யானை மேலேறி நின்று மாலை சூட்டுவார். அவரே அதிகாலையில் வெளியே போய் மாலை வாங்கி வருவார். 4 வாரம் மங்களமாய் சென்றது. 5வது வெள்ளிக்கிழமை ஆக்சிடென்ட். பக்கத்தில் அருணாச்சலம் ரோடிலிருந்து திரும்பியவர் அப்பார்ட்மெண்ட் வாசலில் மாலையும் கையுமாய் அடிபட்டு கிடந்தார். ஒரு ஆட்டோ அவரை மோதி தள்ளிவிட்டு ஓடிவிட்டது. ரங்கா கிளினிக்கில் 2 வாரம் முனகலும் பொறுமலுமாய் கிடந்தது அந்த என்ஷான் உடம்பு. பெரிய காயம் ஒன்றுமில்லை. ஆனால் மனுஷனுக்கு மரண பயம் பிடித்து விட்டது. எந்நேரமும் அரற்றல். உடம்புக்கு ஒண்ணுமில்லை, மனசுல கிளி. வீட்டிலேயே பார்த்துக்கலாம். ரொம்பவும் நெருக்கடினா போன் பண்ணுங்க என்றுதான் டாக்டர் ரங்காவும் சொன்னார். செல்லமணி, சாவித்திரி, ராஜா, நிஷா பங்கு போட்டுக்கொண்டு ராத்திரி கண்காணித்தார்கள். அடுத்த அறையில் படுக்கையில் ஜஜாரா காலன் ரதம் வருவதற்காக காத்து கிடந்தார். அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் தான். சொகுசான படுக்கை, குழுகுழு ஏசி, யானையும் மகாலட்சுமி படமும் அதே அறையில். காலை 5 மணியிலிருந்து மாலை 6 வரை கவனித்துக் கொள்ள நல்ல பொறுப்பான ஆண் நர்ஸ். வேறென்ன வேண்டும் கடைசி நேரத்தில்? டில்லி பிள்ளைகள் தாராளமாகவே சின்னத்தம்பிக்கு பணம் அனுப்பினார்கள். தங்களது போஷான வீடுகளுக்கு வந்து அசிங்கம் பண்ணாமல் மயிலாப்பூரிலேயே அப்பா மண்டையை போடட்டுமே. டெல்லி வாலாக்களின் தாராளம் ஏன் என்று சாவித்திரிக்கு நன்றாகத்தான் புரிந்திருந்தது. அவளுக்கு ஆத்திரமாகவும் இருந்தது. நாட்கள் உதிர்ந்தனவே தவிர பெரியவர் உயிர் பிரிய காணோம். கார் ஜஜாராவுக்கான பரமபதம் ஸ்பெஷல் எப்போது வரும் என்று தெரியவில்லை. அந்த இரவு சாவித்திரியின் காவல் இரவு. பரமபதம் ஸ்பெஷல் வந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. நாய்களின் உளையில் மனமகிழ்ந்து உறங்கினாள் அவள். காலையில் பிணத்தின் முகத்தில் விழிக்கலாம் என்று ஒரு நம்பிக்கை. ஜஜாரா ரயில் போல் கூவுவது கேட்டது. தடக் படக் தடகள படக் தண்டவாளத்தில் ஓடும் ஓசை. பேஷ், காருக்கு அக்கிலி பிக்கிலி. கிளம் ரயிலாய் கிளம்பி சுவரில் மோதிக்கொள்ளும் அந்த வேடிக்கையை மிஸ் பண்ணக்கூட கூடாது. சாவித்திரி அவசரமாக மாமனார் அறைக்கு விரைந்தாள். டியூப் லைட் சுவிட்சை போட்டாள். பளியர் வெளிச்சம். ஜஜாரா சின்ன மருமகளை சிநேகமாக பார்த்தார். கங்காஜலம், குடம், தங்காயங்களும் தங்காயங்களம் என்று என்னவெல்லாமோ நா குழறினார். ஆள் காட்டி விரலால் யானை பெட்டியை காட்டி என்னவோ சொன்னார். தாகம் என்று சொல்வது போலவும் இருந்தது அவரது கை அசைவு. சாவித்திரி ஜிப்பை இழுத்து யானையின் வாயை பிளந்தாள். குர்த்தா, பைஜாமா, பேண்ட், வேஷ்டி. அதன் கீழே இருந்தது மூன்று குடம் கங்காஜலம். வெளியே எடுத்தால் ரொம்பவும் சின்னதான குடங்கள் இல்லை. வழக்கத்தை விட கொஞ்சம் பெருசு. சற்று கனமாகவும் இருந்தது. செப்பு குடங்கள். மாமனாரை பார்த்தாள். கிழட்டு முகத்தில் ஆனந்த ரேகை நெளிந்தது. மறுகணம் அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ஓஹோ, மூணு குடம் கங்காஜலம் வேணுமாக்கும். சாகும் போதும் பந்தாவா? என்ன பண்றேன் பாரு, மனசுக்குள் சொல்லிக்கொண்டு அவள் அவரை நோக்கி சிரித்தாள். மனுஷன் முகத்தில் அலாதியான சந்தோஷம். கங்காஜல சந்தோஷமோ? பொழுது புலர்ந்தது. மூன்று கங்காஜல குடங்களையும் ஒரு பையில் போட்டுக்கொண்டு சாவித்திரி வீட்டுக்கு வெளியே வந்தாள். ரோட்டில் எதிர்ப்புறம் இருந்த குப்பை தொட்டியில் அந்த பையை போட்டுவிட்டு திரும்பி நடந்தாள். அதற்குள் ஜஜாரா மண்டையை போட்டிருந்தார். கங்காஜலம் பருகாமலேயே உயிர் பிரிந்து போயிருந்தது. எல்லோரும் அழுதார்கள். ராஜா டெல்லிக்கு போன் பண்ணலானான். சாரங் என்கிளேவ் முன் இருந்த குப்பை தொட்டியை கிளறிய சாமிநாதனுக்கு அந்த பை கிடைத்தது. மூன்று செப்பு குடங்கள். உலுக்கி பார்த்தான். ஜிலீர் ஜிலீர் என்று ஒலித்தது. அவனுக்கு ஆவலானது. சுற்றுமுற்றும் பார்த்தான். நல்ல வேளை யாரும் அவனை கவனிக்கவில்லை. ஆனால் கார்ப்பரேஷன் ஆட்கள் எந்த நிமிஷமும் வந்து விடுவார்கள். குடங்களை தன் பெரிய பையில் போட்டுக்கொண்டான். சைக்கிளில் வீடு நோக்கி பறந்தான். மனசு திக் திக்கென்று அடித்து கொண்டது. எதிரே பாய்ந்து வரும் பூதாகாரமான லாரிகள் முறைத்தன. மிகவும் கவனமாக சென்றான். ஆதம்பாக்கம் அருகே புறம்போக்கில் ஒரு குடிசை. சாமிநாதனும் பெஞ்சாதி சுந்தரியும் மலைத்து போனார்கள். அந்த மூன்று கங்காஜல குடங்களிலிருந்தும் தங்க நாணயங்கள் கொட்டின. அவையாவும் நகைக்கடைக்காரர்கள் விற்கும் சாமி படம் போட்ட பொற்காசுகள். வெங்கடாஜலபதியும் முருகனும் விநாயகனும் மகாலட்சுமியும் கலகலவென்று நடத்து வாழ்த்துவது போல் இருந்தது சாமிநாதனுக்கும் சுந்தரிக்கும். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.